சில மாதங்களுக்கு பிறகு நம்ம திருப்பி யோவான் சுவிசேஷத்தை நம்ம தொடர போறோம். இதுவரைக்கும் நம்ம யோவான் 19:16 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். உங்களுக்கெல்லாம் சில பேர் கவனிக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், முழு யோவான் புத்தகத்தையே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 21 இருக்கு. அதுல 1-12 வரைக்கும் இருக்கிற அதிகாரங்கள் நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பொதுவான ஊழியத்தை பத்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் உலகத்துக்கு எப்படி ஊழியம் செய்தார், என்ன மாதிரி அற்புதங்களை செய்தார். 1-12 வரைக்கும், 13-17 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தம்முடையவர்கள் ஆகிய தன்னுடைய சீசர்களுக்கு மத்தியில ஒரு பிரைவேட் மினிஸ்ட்ரி, ஒரு பிரைவேட்டா அவங்களோடு மாத்திரம் செலவிட்ட ஒரு நேரத்தை அவங்களுக்காக ஜபம் பண்ணத 13-17 வரைக்கும் பாக்கிறோம். 18-19 என்ன பாக்கிறோம், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் பண்ண ஜபம், அதுக்கப்புறம் அவரு அந்நியாயமா ராவோடு ராவா அவரை கைது செய்து, நம்ம பார்த்த என்ன அந்நியாயமா கைது செய்து அவரை அண்ணா முன்பதாக கொண்டு வந்து முழு ராத்திரியும் அந்த சனித்திரியன் சங்கம் செய்யக்கூடாத அந்நியாயத்தை செய்து அவர் மேல பழி சுமத்தி அவர் போட்டு அடித்து காயப்படுத்தி அவர் மேல துப்பி கடைசியில நைட் எல்லாம் அவரை பிரிசன்ல வச்சு காலையில பிலாத்துக்கிட்ட அதிகாலையில பிலாத்துக்கிட்ட அவசர அவசரமா கூட்டு போறாங்க. பிலாத்துக்கு முன்பதாக பிலாத்து செய்த முயற்சிகளை நம்ம பார்த்தோம். அவர் 3 செய்தார் இயேசுவை எப்படியாவது, அவர் நிரபராதி இயேசுன்றதை அறிந்து பிலாத்து எப்படியாவது இயேசுவை விடுதலை செய்யணும்ன்றதுக்காக அவர் 3 செய்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 1 வந்து ஏரோதுகிட்ட தள்ளி விட்டுலாமான்னு பார்த்தார். ஏரோது பாத்துக்கிட்டோம், அவர் யுதையாத்தானே, ஏரோது தான் யுதையா பாக்குறது, அங்க அமைச்சிடலாமான்னு பார்த்தார் கலிலியன் அப்படின்றதுனால. 2 வந்து அவர் வந்து பரபாசன்றவனை ஒருத்தர் நிறுத்தி இயேசுவை நிறுத்தி இவங்க இயேசுவைதான் தெரிந்து கொள்ளுவாங்கன்ற ஒரு முயற்சியை செய்து பார்த்தா அதுலயும் அவன் தோல்வி அடைந்தான். 3 இயேசுவை சாகுற அளவுக்கு நல்லா வாரனால போட்டு அடிச்சிருவான், அடிச்சுட்டு அதை பார்த்தாவது பரிதாபப்பட்டு மனிதாபிமானத்துல அவங்க விட்டுடுவாங்கன்றத நினைத்து அதை செய்ய பார்த்தான். ஆனா 3 அவன் தோல்வி அடைந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். 12 நீங்க பாத்தீங்கன்னா அவனை ஒரு மிரட்டுற மாதிரி, நீ இவனை விடுதலை செய்தால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் தந்திர வார்த்தைகள் அங்க பாக்குறோம் நம்ம. ஒரு இவங்க பிரதான ஆசாரியர் ஒரு கேங்கு ஆப்போசிஷன் பார்ட்டி அவரு கவர்மெண்ட் மாதிரி, நீ இவரை விடுதலை செய்தால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல அப்படின்றாங்க. இதை பிலாத்து கேட்ட, தன்னைத்தான் ராஜா என்று சொல்லுகிறவன் ராயனை விரோதிக்கிறான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, இதை பிலாத்து கேட்ட உடனே அவங்க தெரிஞ்சிருச்சு பிலாத்துக்கு ராயன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், பிளாக்மெயில் பண்றாங்க. அது பிலாத்துக்கு தெரிஞ்சு இதை கேட்ட உடனே அவனால தாங்க முடியாம இன்னுமே முயற்சி செய்யறத விட்டுட்டு வந்து அங்க உட்காறான், ஜட்ஜ்மெண்ட் சீட்ல வந்து உட்காறான். அவன் உட்கார்ந்த பிறகு அவன் உட்கார்ந்தவன் உட ஈஸியா விட்டுறது இல்ல, அவன் திருப்பி திருப்பி அவங்களையும் கேவலப்படுத்தணும்னு பாக்குறான், அவங்க இவங்களை கேவலப்படுத்தணும்னு பாக்குறாங்க. நீங்க பாக்குவீங்களா இந்த கவர்மெண்ட்ல இந்த பார்லிமெண்ட்ல எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு சீன் இது. அவங்க இவங்களை மட்டம் தட்டணும், இவர் அவங்களை மட்டம் தட்டணும்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. பிலாத்து வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்காந்து உடனே கொடுத்துட்டாருன்னா இவங்களுக்கு பயந்த மாதிரி ஆயிடும் இல்லைங்களா, அங்க போய் உட்காந்துக்கிட்டு இதோ உங்கள் ராஜா அப்படின்றான். அவங்கள பார்த்து அவங்களுக்கு கேவலமா இருக்கு, இவரை இப்படி பார்க்கும்போது இதோ உங்கள் ராஜானா, அவங்க உங்கள் ராஜாவே நான் சிலுவையில் அறையலாமா அப்படின்னு அவங்களை அவமானப்படுத்த பாக்குறான். உங்க ராஜாவே நான் சிலுவையில் அறையலாமா, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த முக்கிய 15 ரொம்ப கிளாசிக்கல் ஸ்டேட்மெண்ட், அவர்கள் அவனை அகற்றும், அவனை அகற்றும், சிலுவையில் அறையும் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதி உத்தரமாக, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை. ரொம்ப ஒரு கிளாசிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா இஸ்ரவேலுடைய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக இஸ்ரவேல் முழுமையாக நிராகரித்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. இதோடு அவங்க கதை முடிஞ்சு, இந்த வார்த்தையோடு முடிஞ்சு அவங்க சரித்திரமே. ராயனை அல்லாமல் இயேசு கிறிஸ்து மாட்சிமையிலையும் ஒப்பு உயர்வில்லாத அழகுலையும் எவ்வளவு பெரிய அதிசயமான நபர் அவரு. அவர் வந்து என்ன மாதிரி கிரியைகளை செய்தார், என்ன மாதிரி அற்புதங்களை செய்தார், அவர் வார்த்தைகள் என்ன, செயல்கள் நம்ம கிட்டே வந்து செஞ்சார், அவங்க கிட்ட வந்து செஞ்சார், அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க கடைசியில் அவரை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா முடிஞ்சு அவங்க கதை. அந்த சாமியல் டைம்ல எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும்னு கூக்குரல் இட்ட மாதிரி இங்க இயேசு கடவுள் அனுப்பின இயேசுவை போய் தங்களுடைய மேசியாவை போய் வேணான்றவங்க, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை அப்படின்றத 16வது வசனத்துல அதற்கு அது பிலாத்த குத்துனோம்னு அவங்க சொல்றது, ராயன் தான் எங்களுக்கு ராஜா, ஆக்சுவலா மாயமாலத்துல சொல்றாங்க அவங்க. 16, அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். இது ரொம்ப ஒரு ஒரு படமா நம்ம பார்த்தோம்னா ஒரு அதிசயமான ஒரு காட்சிங்க, ஒரு ஸ்லோ மோஷன் நீ கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த தலைவருங்க எல்லாம் கூட்டமா நின்றுகிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிசயம் என்னன்னா 1500 வருஷமா இவருக்காக தான் காத்துன்னு இருந்தாங்க. எல்லா பலிகளும் சடங்குகளும் எல்லா காரியத்தையும் செய்து ஜபம் பண்ணுவாங்க, மேசியா வருவாரா மேசியா வருவாரான்னு 1500 வருஷமா எது யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரோ அவர் வந்துட்டாரு, அவரை வேணான்னு நிராகரிக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு காட்சி, ஒரு ஸ்லோ மோஷன்ல அவரை ரிஜெக்ட் பண்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரோம கவர்மெண்ட், நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் தேர்போன ரோமர் கவர்மெண்ட் வந்து உலகத்திலேயே செய்யக்கூடாத அந்நியாயம், ஒரு நிரபராதிக்கு மரண தண்டனை விதிக்கிறது. அந்த 15-16 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்க முடியாத காட்சிகள். ஒரு பக்கம் இவங்க ரிஜெக்ஷன், ஒரு பக்கம் அந்த கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணி உலகத்திலேயே செய்யக்கூடாத அந்நியாயம், காணக்கூடாத கண்கொள்ளா காட்சி அங்க நடக்குது. அந்த காட்சி அந்த மாதிரி அந்நியாயத்தை பயன்படுத்தி தான் உலகத்துக்கு கடவுள் மீட்பை கொண்டு வரார், ரட்சிப்பை கொண்டு வரார். சிலுவ காட்சி வந்து கடவுள் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர், என்ன மாதிரி இரக்கம் உள்ளவர்ன்றத மாத்திரம் காமிக்கிறது இல்லைங்க, மனுஷன் எவ்வளவு சீர்கட்டவன்றத நம்ம காமிக்கிறது. அதைத்தானே பாக்குறோம், கவர்மெண்ட பாக்குறோம், நியாயப்பிரமாணம் வச்சிருந்த யூத ஜாதிய பாக்குறோம், எவ்வளவு சீர்கட்டு இருக்கிறாங்க. நம்மள பத்தி பெருமையா சொல்றதுக்கு, மனுஷ குலத்தை பத்தி பெருசா பீத்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம எல்லாம் பயங்கர பாவிகள், பயங்கர சிலர்லாம் வேடிக்கையா பேசுவாங்க, மனித நேயம் மனித இது மனிதம் பெரியவங்க அவன் புண்ணியம் கர்மம்ன்றதெல்லாம் மனுஷனுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மனுஷ தெய்வத்தை கொலை செய்த ஜாதிங்க நம்ம, புரியுதுங்களா? காட் மர்டரர்ஸ், கடவுளையே கொலை செய்த ஜாதி. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம், மனுஷன் எவ்வளவு மோசம்னு காமிக்குது, கடவுள் எவ்வளவு பெரியவர் நம்ம காமிக்குது. நம்மளை பத்தி பெரிய எண்ணமே இருக்கக்கூடாது, மனுஷங்களை பத்தி பெரிய எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. வேதம் அப்படித்தான் அதை காமிக்குது நமக்கு. சரி, நம்ம பாப்போம் தொடர்ந்து 16வது வசனத்துல நம்ம படிச்சுக்கணும். 16ல இருந்து, அப்பொழுதே அவரை சிலுவையில் அறையும் படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வருது. பிலாத்து ஒப்பு கொடுக்கிறார். இந்த யோவான் எழுதும் போது சிலுவைய விட ஒரு கேவலமான கொடுமையான மரணம் வேற இல்ல. இயேசு கிறிஸ்து வந்த டைமுக்கு ஒரு 300-400 வருஷத்துக்கு ஏறக்குறைய தான் அந்த சிலுவை மரணமே பர்ஷியன்ஸ் அவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க. எப்படி ஒரு மனுஷனை மிக கொடுமையை கொடுக்கறதுன்னு கண்டுபிடிச்சது சிலுவை மரணத்தை. ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி பர்ஷியன்ஸ் கண்டுபிடிச்சாங்க, அங்க இருந்து ரோமருங்க கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டு அவங்க வந்து அதை வந்து செய்யக்கூடாத அநியாயத்தை செஞ்சவனுக்கு தான் அந்த தண்டனை கொடுப்பாங்க. ஒரு ஃபாரினர், எந்த ரோமன் சிட்டிசன்ஸுக்கும் அந்த தண்டனை இல்லை, ஒரு ஃபாரினருக்கு தான் அந்த தண்டனை கொடுப்பாங்க. சிலுவை மரணம் வந்து கேவலமான மரணம். அது வந்து முதல் நூற்றாண்டுல சிலுவை அப்படின்னு சொன்னாவே அது ஒரு கெட்ட வார்த்தை, உங்களுக்கு தெரியுமா? நமக்கெல்லாம் என்னவோ நினைச்சுக்கிறோம், 20வது நூற்று சிலுவைன்னு சொன்னாவே அதை கேட்கறதுக்கே உடம்பெல்லாம் சிலுக்கும் ஐயோ அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு கொடுமை, கேவலமான ஒரு காரியம், அப்படி ஒரு தாழ்மப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய அருவறுக்கக்கூடிய காரியத்தை வச்சுக்கிட்டு யோவான் எதுக்கு அவருடைய சுவிசேஷத்தை எழுதுறாரு? அவருடைய குறிக்கோள் என்ன? நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்து தெய்வம்ன்றத நிரூபிக்கிறதுக்கு எழுதுறாரு இல்லைங்களா? அவருடைய நோக்கம் தான் இயேசு கிறிஸ்து தெய்வம்ன்ற அவருடைய மகிமையை எடுத்து காட்டுறாரு நமக்கு. இங்க அவருக்கு பெரிய பிரச்சனை வரணும், ஏன்னா சிலுவையை விட கேவலமான மோசமான கொடுமையான மரணம் இல்லையே, அந்த மரணத்தை வச்சுக்கிட்டு எப்படி அவர் இயேசுவ கடவுள்னு அவர் நிரூபிக்க முடியும்? அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்களா? இதை விட கேவலம் இந்த மரணத்தை வச்சுக்கிட்டு அவர் எப்படி இங்க நிரூபிக்க முடியும்? ரொம்ப முடியாத ஒரு காரியம். ஆனா பரிசுத்தாவி வந்து இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து, வேற எந்த இடத்துலயும் அப்படி இல்ல, இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன்றத அதிமகிமையா வெளிப்படுத்துறார். எது அவமானமோ, எது கேவலமோ, எது மோசமோ அதை பயன்படுத்தி என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன்றத இதை வச்சு வெளிப்படுத்துறாரு. அதான் யோவானுடைய அதிசயத்தை நம்ம பாக்குறோம், அதை அப்படித்தான் பண்றாரு. இயேசு கிறிஸ்து கடவுள்ன்றத நிரூபிக்கிற காரியத்தை பயன்படுத்தி தான் அதுக்கு சம்பந்தமான காரியங்களை மாத்திரம் தான் எடுத்து அவர் சுவிசேஷத்தை போடுறாரு. அதனாலதான் நிறைய காரியங்கள் அதுல இல்ல. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எது இயேசுவ தெய்வம்னு காமிக்கும் அதை மாத்திரம் தான் எடுத்துக்கிறாரு. அதை நீங்க பாக்கலாம். எவ்வளவு அவமானம் அவருக்கு செய்யறாங்களோ, எவ்வளவு அந்நியாயம் அவருக்கு செய்யறாங்களோ, அவ்வளவோ மகிமையா அவர் வெளிப்படுத்துறாரு. அதை நான் உங்களுக்கு காமிக்கணும், அது படிக்கும் போதே அதிசயமா இருக்கும். அவர் நாலு காரியத்தை எடுத்து காட்டுறாருங்க. அதுல ஒரு காரியத்தை பார்ப்போம், அவர் என்ன டூலை பயன்படுத்துறாரு. இவ்வளோ கேவலமான சிலுவைய, கொடுமையான சிலுவைய, அதுவும் விசேஷமா இயேசுவ சிலுவையில் அறைந்ததை விட கொடுமை வேற இல்ல. அவரை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ, ஏன்னா ஒரு தப்பம் செய்யாதவர், அவரை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு அவமானப்படுத்தின அந்த மரணத்தை பயன்படுத்தி அவர் எப்படி கடவுள்னு அவரை நிரூபிக்குவார்னு தான் பார்க்க போறோம். என்ன பயன்படுத்துறாரு தெரியுங்களா, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அப்படின்ற ஒரு காரியத்தை பயன்படுத்துறாரு. பைபிள் உண்மை அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்ன தெரியுங்களா, பைபிளை கொடுத்திருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறாம போனதில்லை. இங்க இயேசு தெய்வோன்றதுக்கு எப்படி நமக்கு நிரூபிக்கிறார்னா, அவரை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத அவர் நமக்கு காமிக்கிறார். எப்படி அந்த தீர்க்க இயேசு அந்த அவமானத்தை, அந்த கேவலத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் இந்த கேவலம் இந்த அவமானம் எப்படி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுதுன்றத காமிச்சு, அதனால இயேசு கடவுள்ன்றத நமக்கு நிரூபிக்க பாக்குறாரு. அதை நம்ம பார்ப்போம். 16-18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேர் இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் சிலுவையில் நடுவிலுமாய் சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு பெரிய அதிசயம் என்ன, அவ்வளவுதானா, ஒரே வசனத்துல முடிச்சிட்டாரு. ஒரு அதிசயமா இருக்கணும், எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சிய போய் ஒரே வசனத்துல சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு சரித்திரத்திலேயே மிகப்பெரிய உச்ச நிகழ்ச்சிய போய் ஒரே வசனத்துல அவர் முடிச்சிட்டாரு. அதை நம்ம பாக்குறோம், எவ்வளவு அதிசயமா. வேற ஒண்ணுமே சொல்லலைங்க. அவர் எங்க எப்படி அந்த பாதை, சிலுவை பாதைன்னு இருக்கு இல்லைங்களா, சிலுவை தூக்கிட்டு அவர் போனது, அங்க நடந்த அகோரம், அங்க நடந்த வழி, அவருக்கு எப்படி ஆணி அடிச்சாங்க, அவரை எப்படி நிறுத்தினாங்க, அதை பத்தி ஒரு டீட்டெயிலும் அவர் கொடுக்கல. அவர் எடுத்துட்டு போய் சிலுவையில அரைஞ்சிட்டாங்கப்பா, அவ்வளவுதான், அதோடு முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களை அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஏன் அப்படி எழுதுறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து இயேசுடைய மனித தன்மையில அவர் பட்ட அவமானம் வழி எல்லாம் அவர் காட்டுறதுக்கு விருப்பம் இல்ல, அவர் தெய்வமா காமிக்க போறார். அதனாலதான் அதை விட்டுட்டார். அதை விட்டுட்டு அவர் தெய்வமா அவர் எப்படி காட்டுறாருன்றத நம்ம பார்ப்போம். இதுல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு, ரெண்டு காரியத்தை நம்ம படிச்சுக்கணும். முதலாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் மகிமையான கடவுள்ன்றத எப்படி நம்ம பார்க்க போறோம். சிலுவையில பார்க்க போறோம், அவர் அற்புதம் செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில கடவுள் அப்படின்றத யோவான் நிரூபிக்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது காட் இன் கிராஸ் அப்படின்லாம், சிலுவையில இருக்கிறது யாரு, அவர் கடவுளுங்க, அவர் யாரும் இல்ல, சாட்சாத் கடவுள், அதை நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவதாக, அவர் யோவான் விட்டுட்டதுனால அந்த சிலுவை பாதையில அவர் சந்தித்த ரெண்டு பேரை பத்தி நம்ம பார்ப்போம். இது ரெண்டு காரியத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி, முதலாவது அந்த சிலுவையில அவர் நடந்த காரியத்தை வந்து ரெண்டு வசனங்கள் மூலமா நமக்கு சொல்லப்படுது. 16 வசனம் என்ன சொல்லுது, அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த தீர்க்க தரிசனம் வந்து இயேசு கிறிஸ்து மரணத்துல அநேக தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார். கச்சக்கமான தீர்க்க தரிசனங்கள். அதுக்காண்டி யோவானு இதை நிறைவேற்றினார், இதை நிறைவேற்றினார், இதை நிறைவேற்றினார்னு ஒரு புக் எழுதி வச்சிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், பைபிளை விட பெரிய சைஸா இருந்திருக்கும் அந்த புக். ஏன்னா அவ்வளவு தீர்க்க தரிசனங்களை, ஒரு ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றினார். பழையற்பாட்டில் இருக்கிற பலிகள், சடங்குகள், ஆசாரியர் ஊழியங்களை எல்லாத்தையும் நிறைவேறினது சிலுவையில்ங்க. அதெல்லாம் ஒண்ணுன்னா டீட்டெயிலா எழுதணும்னா என்ன ஆகும், நம்ம வருஷ கணக்குல படிச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால யோவான் யூஸ் பண்ற ஒரு டாக்டிக் என்னன்னா, மூணு வசனத்தை எழுதுறாரு. அந்த மூணு வசனத்துல ஒவ்வொரு வார்த்தையும் கிரேக்க மொழியில தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதா இருக்கு. 16, 17, 18 என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு வார்த்தையும் அதுல எழுதி இருக்கிற வார்த்தைகள், இட் ஷோஸ் தட் ஹி ஃபுல்ஃபில்ட் எ ப்ராஃபசி. என்ன அதிசயம், அவர் என்ன ஒவ்வொன்னுக்கும் இதை நிறைவேறிச்சு, இதை நிறைவேறிச்சு, இதை நிறைவேறிச்சுன்னா பெருசா ஆயிட்டு இருக்கும். அதனால அவர் சுருக்கமா வார்த்தையில எழுதி விட்டாரு, கவனத்தோடு விசுவாசிங்க படிக்கும் போது அவங்க உணர்வாங்க அப்படின்னு விட்டார். பரிசுத்தாவி அவங்களுக்கு உதவி செய்வார்னு விட்டார். நம்ம அதை பார்ப்போங்களே, ஒரு ஒரு வார்த்தைகளும் என்ன அதிசயம் இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது எடுத்துக்குவோம், 16 வசனம், அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார் என்ற வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 8 என்ன போட்டிருக்குன்னா, தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் நமக்காய் அவரை ஒப்பு கொடுத்தார். பிலாத்து ஒப்பு கொடுத்ததா, பிதா ஒப்பு கொடுத்ததா? பிதா ஒப்பு கொடுத்தது. அதை பார்க்கணும், பிலாத்து அவர் பயந்தான் படுத்துறாரு. இயேசுவே பிலாத்த பார்த்து சொன்னாரு, என் பிதா உனக்கு பவர் கொடுக்கலன்னா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது பானார் இல்லீங்களா. பிதா ஒப்பு கொடுத்ததா பாக்குறோம், இது பிதா செய்யற ஒரு கிரியையாகத்தான் நம்ம பாக்குறோம். இன்னொன்னு, 16 வசனத்திலேயே இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, ரீட் திஸ் வாஸ் 16. Continue.
So the soldiers took charge of Jesus, carrying his own cross, he went out to the field.
சரி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இந்த நல்ல டிரான்ஸ்லேஷன், கிங் ஜேம்ஸ் டிரான்ஸ்லேஷன்ல இல்ல NASB டிரான்ஸ்லேஷன்ல, they led him away. அதாவது பிடித்து கொண்டு போனார்கள்ன்றது தப்பான டிரான்ஸ்லேஷன், நடத்தி கொண்டு போனார்கள் அதான் வார்த்தை. நடத்தி கொண்டு போனார்கள். இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, சிலுவையில சரித்திரத்துல எல்லோருமே சிலுவை பத்தி எழுதினவங்க எல்லோருமே, ஒரு சிலுவையில ஒரு மனுஷனை அறையணும் அப்படின்னா, பொதுவாகவே அந்த சிலுவையினுடைய அகோரம் கொடுமைக்கு அந்த மனுஷன் ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருப்பான், பயந்துகிட்டு இருப்பான். அங்க போறான்னா ரொம்ப நடுக்கத்தோடு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருப்பான். அவனை பொதுவாகவே பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் போவாங்க, இழுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு இல்லைன்னா கயிறை போட்டு தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா அங்க வர்றதுக்கே அவனுக்கு விருப்பம் இருக்காது. இது வரைக்கும் யாருக்கும் சிலுவையில வந்து இழுத்துக்கிட்டு தான் போயிருக்காங்களாம், எவனுமே தானா வந்ததில்லை. ஆனா இயேசுடைய விஷயத்துல வித்தியாசமா நடந்துச்சுன்னு யோவான் நமக்கு அந்த வார்த்தை மூலமா காட்டுறார். ஹி வாஸ் லெட் அவே, நடத்தி கொண்டு போனார்கள். அதாவது இது என்னத்தை குறிக்கிறது, எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம, எந்த விதமான போராட்டமும் இல்லாம அவர் அவங்க கூட போனாருன்றத குறிக்குது அந்த வார்த்தை. இது என்னத்தை நிறைவேற்றுதுன்னா, ஐசாயா 53:7 என்ன போட்டிருக்கு தெரியுங்களா, 700 வருஷத்துக்கு முன்பதாக எழுதுனது, நானே படிக்கிறேன், அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல் போனார். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு, அவர் சாகரத்துக்கு எப்படி போவாரா, அடிக்கப்படும்படிக்கு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல் போனார். அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டிய வந்து விரட்ட முடியாது, அது முன்னாடி போனோம்னா அது மேய்ப்பன பின்னாடி பின்பற்றிக்கிட்டு வரும். அந்த மாதிரி தான் இயேசு போன ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த வார்த்தை நிறைவேற்றுதுங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு, ஹி வாஸ் லெட் அவே, பிடித்து கொண்டு போகல, நடத்தி கொண்டு போனார். அவங்க போனாங்க முன்னாடி, அவங்க பின்னாடி எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம, எந்த விதமா இழுத்துக்கிட்ட போவாம அவங்க பின்னாடி போனார். அந்த தீர்க்க தரிசனத்தை அது நிறைவேற்றுகிறதா நம்ம பாக்குறோம், போறத அந்த காட்சியை நீங்க பாக்கணும். ஒரு ஆட்டுக்குட்டி போல எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம போறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றவாளியும், எந்த ஒரு தண்டனையும், அந்த ரோமர் செஞ்ச அநியாயத்தை இங்கதான் பாக்குறோம். பிலாத்து நிலை தவறி போய் அவன் என்ன செய்யறான்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு உடனே தண்டனை கொடுக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம ஊர்லயும் சில பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு எத்தனையோ வருஷங்க வச்சிருப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா, நமக்கே கோவம் வரும். 10-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எந்த தண்டனையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு ரோமர் கவர்மெண்ட் எல்லாருக்குமே 10 நாள் டைம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தண்டனை. ஆனா ரொம்ப அநியாயம் இயேசுக்கு நடந்தது. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு, ஒரு 2.5 மணி முன்னாடி தான் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இது பெரிய அநியாயம். எப்ப பாரு எப்ப நடக்கும்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள சிறையில வச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தண்டனை கொடுப்பாங்க, ஏன்னா வேற ஏதாவது சாட்சிகள் வருதான். ஆனா இயேசுக்கு நடந்த அநியாயம், இந்த அநியாயம் தீர்க்க தரிசனத்துல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஐசாயா 53, நீங்க படிக்க வேண்டியதுல நானே எடுத்திருக்கேன். 53:8 என்ன போட்டிருக்குன்னா, அவர் சிறைச்சாலையிலிருந்து நியாய தீர்ப்புக்கு போய் மரணத்துக்கு போவார். சிறைச்சாலை, நியாய தீர்ப்பு, மரணம். யூஸ்வலா எப்படி நடக்கும் தெரியுங்களா? சிறைச்சாலையிலிருந்து நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்புலேருந்து திருப்பி சிறைச்சாலைக்கு, அப்புறம் தான் மரணம். ஆனா இத கூட தீர்க்க, இவ்வளவு அந்நியாயம் எவ்வளவு நடக்குதோ அவ்வளவும் அது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதா நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அடுத்த வசனம் படிங்க, 17. நானே படிக்கிறேன். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, வருதுங்களா, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, இன்னும் கொஞ்ச தூரம் அவர் சுமந்துக்கிட்டு தான் போக போறாரு. அதுக்கப்புறம் அவரால் சுமக்க முடியாம இந்த சைமன் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. ஆனா கொஞ்ச தூரம் அவர் தான் சுமந்துக்கிட்டு போனார், சிலுவையை சுமந்து கொண்டு போனார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த ரோமருங்க வந்து அந்த ஊருக்கே காமிக்கணும், இவன் என்ன அநியாயம் பண்ணிருக்கான், யார் இவன்றது ஒரு ப்ரொசஷன். யாராவது அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தா எப்படி கூட்டு வருவாங்க? ரோட்ல நடக்க வச்சு கூட்டு வர்றதுல அவமானப்படுத்தணும்னு அந்த மாதிரி ரோமன்ஸ் இது சிலுவை சுமந்து அந்த ஸ்ட்ரீட்ல போகும்படிக்கு அவர் செய்யறாங்க. இது என்னத்தை நிறைவேற்றுது? தீர்க்க தரிசனத்துல 2 விதமான தீர்க்க தரிசனம் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கணும். நீங்க பைபிள் தீர்க்க தரிசனம் படிக்கணும்னா, ஒண்ணு வந்து வர்பல் தீர்க்க தரிசனம். வர்பல்னா ஆக்சுவலா போட்டிருக்கிறது அப்படியே நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு கன்னிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னா அப்படியே நடந்துச்சு. இன்னும் சில அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்து டிபிக்கல் ப்ராஃபஸின்னுவாங்க, அதாவது சில படங்கள் மூலமா, சில கேரக்டர் மூலமா ஒரு தீர்க்க தரிசனமா கடவுள் காட்டுறாரு. மேசியாவை பல ஏற்பாடு முழுவதுமா காமிச்சிருக்காரு சில கேரக்டர் மூலமா. தாவீது வந்து மேசியாவுக்கு ஒரு டிபிக்கல் டைப் தாவீது. இன்னும் பழையற்பாடுல கொடுத்த பலிகள் எல்லாம் இயேசுக்கு ஒரு டைப், பழையற்பாடுல பாக்குறோம். இன்னும் பழையற்பாடுல இருந்த ஒரு முக்கியமான இயேசுக்கு இருந்த டைப் வந்து ஐசாக். உங்களுக்கு தெரியுமா, ஐசாக் ஆபிரஹாமுடைய புள்ள. ஐசாக் ஆபிரஹாம் அந்த புள்ள என்ன செய்யணும்னு கூட்டு போனாரு, பலி கொடுக்கணும்னு கூட்டு போனாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அதான் தன்னுடைய பிதாவே தன்னுடைய புள்ளைய பலி கொடுக்கிற, அது வந்து இயேசு கிறிஸ்து செய்யற தியாகம். அந்த ஐசாக் வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டைப். அந்த வசனத்தை நீங்க எடுத்து படிங்க, ஐசா அது ஆதியாகமம் 22:6 வசனத்தை பார்ப்போம்.
அபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான்.
ஆபிரகாம் தகன பலிக்கு
கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து
தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, அதான் இயேசு கிறிஸ்துவுடைய டைப். ஈசா தன்னுடைய புள்ளைய பலி கொடுக்கறதுக்கு அந்த விறகு அந்த புள்ள மேலேயே ஆபிரகாம் அங்க வைக்கிறத நம்ம பாக்குறோம். அது ஒரு தீர்க்க தரிசனம் தெரியுங்களா. அந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறத நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில அறையப்படுவதற்கு தானே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போறாரு. தன் பிதா அவரை பலி கொடுக்கறதுக்கு அந்த விறகு அவரே எடுத்துட்டு போற ஒரு டைப், ஒரு படத்தை நம்ம இங்க பாக்குறோம். இதுதான் பழையற்பாடுல இருக்கிற அந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து இங்க காமிக்கிறாரு. போறாரு பாருங்கல, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. இன்னும் 18 வசனத்தை படிங்க. அது இன்னும் ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வருது, இங்கிலீஷ்ல தான் நல்லா வருது. அது ஆக்சுவல் ஒரிஜினல் இருந்து பண்ணது. சிலுவையை சுமந்து கொண்டு வெளியே போனார்னு வருது, வெண்ட் அவுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. ஏன், எங்க வெளியே, எங்க வெளியே போனாரு? எருசலேம் வெளியே. ரோமருங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யாரையாவது சிலுவையில அறையணும்னா அந்த ஊர் வெளியே தான் அறைவாங்க, உள்ள அறைய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரூல் இருந்துச்சு, வெளியே தான் கூட்டு போய், சிட்டிக்கு வெளியே எங்க அறிஞ்சாலும் சரி சிட்டிக்கு வெளியே தான் அறைவாங்க. அது ஒரு ரூலை போட்டு வச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, கோடிக்கணக்கான தீர்க்க தரிசனங்களை அது நிறைவேற்றுதுன்னு. ஏன்னா பழையற்பாடுல எல்லா பலிகளும் ஆலயத்துல கொடுப்பாங்க, ஒரே ஒரு பலி ஆலயத்துல கொடுக்க மாட்டாங்க, ஊருக்கு வெளியே தான் கொடுப்பாங்க. என்ன பலி அது தெரியுங்களா? பாவ நிவாரண பலி. என்னுடைய பாவத்துக்காக நான் பலி கொடுத்தேன்னா அது ஊருக்கு வெளியே தான் கொடுக்கும். அந்த பலி இயேசு கிறிஸ்து மெய்யாக கடைசி பாவ நிவாரண பலியாக அவர் இருப்பதனால, அவர் சாபமா தன்னை ஆக்கிக்கிட்டதுனால அந்த ஊருக்கு வெளியே போய்கிட்டு இருக்கிறார். அந்த பழையற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறத இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, 18வது வசனத்தை படிங்க.
அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள்.
அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிம்பிளா முடிச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்து காண்டி சிலுவையில் அறையப்படாம இருந்தா பழையற்பாண்டில் இருக்கிற எத்தனை தீர்க்க தரிசனங்களை அவரால் நிறைவேற்ற முடியாம போயிருந்திருக்கும். நீங்க கவனிக்கணும், ஒண்ணு, நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்க சிலுவையில இயேசு அறைஞ்சாத்தாங்க அது நிறைவேறவே முடியும். யூதர் மரண தண்டனை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? கல்லெறிஞ்சுதான் கொள்ளுவாங்க. இயேசு கிறிஸ்து யூதர் மரண தண்டனை அவர் அனுபவிச்சிருந்தார்னா அவர் மேசியாவே இருந்திருக்க முடியாது. ஏன்னா அநேக தீர்க்க தரிசனங்கள் ஒன்னு எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு அவர் உயர்த்தப்பட்டு தான் சாகணும்னு போட்டிருக்கு. அவருடைய மரணம் உயர்த்தப்பட்டிருக்கணும். மோசே ஒரு சர்ப்பத்தை உயர்த்தினார். பழையற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் முறுமுறுத்ததுனால சில பாம்புங்களை கடவுள் விட்டார். அந்த பாம்புங்கள இருந்து தப்பிக்கணும்னா அவர் ஒரு பிரான்ஸ்ல ஒரு பாம்பை செய்து அங்க மேல வச்சார். அந்த பாம்பை பிரான்ஸை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அந்த பாம்பு கடிச்சா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது மேசியாவுடைய ஒரு டைப். அந்த உயர்த்தப்பட்ட அவரே இயேசுவே சொன்னாரு, வனாந்திரத்தில் சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அந்த மாதிரி மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும்னு. உயர்த்தப்படுற ஒரு காரியம் வந்து சிலுவையில மாத்திரத்தான் நடக்க முடியும். கல்லெறிஞ்சு கொள்றது வந்து ஒரு குழியில தள்ளிட்டு தான் கல்லறிவாங்க, அவர் ஓடக்கூடாதுன்னு. கல்லறிஞ்சதுல அது நடக்க முடியாது. இன்னொன்னு நான் சொன்னேன், இந்த சிலுவை மரணம் வந்தே கண்டுபிடிச்சது ஒரு 400-500 வருஷத்துக்கு பின்னாடி. இயேசு இருந்த டைம்ல 400-500 வருஷத்துக்கு பின்னாடி, எத்தனையோ 1000 வருஷத்துக்கு பின்பதாக ஒரு சங்கீதம் படிக்கலாம். 22வது சங்கீதம். இருபத்தி ரெண்டாவது எடுத்துக்காங்க, அதுல 1வது வசனமே, என் தேவனே
என் தேவனே ஏன் என்னை
கைவிட்டீர். அது ஒரு அது சிலுவை மரணத்தை குறிக்கிற ஒரு ஒரு சங்கீதம். அதுல 14வது வசனத்துல இருந்து படிங்க.
தண்ணீரை போல ஊற்றொண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோரே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துளிலே போடுகிறீர், நாயில் என்னை சூழ்ந்திருக்கிறது, கொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள்.
என்ன ஒரு அதிசயம் தெரியுங்களா? இந்த வசனம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பெரிய அதிசயம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக சிலுவை மரணம்னா என்னன்னு ஒருத்தனை எவனுமே கம்பேர் பண்ணி எவனுமே கற்பனை கூட பண்ணாத ஒரு டைம்ல போய் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குங்க. இப்படித்தான் நடக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. என் கைகளையும் கால்களையும் குத்தினார்கள். அது எப்படி அந்த அவருக்கு தாவீது தான் எழுதினார், அது எப்படி அவருக்கு தெரிஞ்சு? யோசிச்சு, சிலுவை மரணமே அப்ப யாருக்குமே தெரியாது. சிலுவை மரணத்தை என் நாக்குக்கு என்னாவும், என் இருதயத்துக்கு என்னாவும், என் உடம்புக்கு என்னாவும், என் நாக்கு ஒட்டி கொண்டது, என் குடல்ல மெழுகு போல என் இருதயம் உருகிருச்சு, அதெல்லாம் சிலுவை மரணத்துல ஒவ்வொன்றும் என்ன ஆகும்ன்றத 1000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இதெல்லாம் சிலுவை மரணத்துல தான் ஏற்பட முடியும். புரியுதுங்களா அந்த அதிசயம்? இது நடக்கிறதுக்கு முன்பதாகவே இப்படி நடக்கும்னு அதை பத்தி எவனுமே, அந்த மரணத்தை எவனுமே அனுபவிக்காத ஒரு நேரத்துல போய் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அந்த 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 சிலுவையில அவர் தொங்கிக்கிட்டு அவருடைய அந்த பசியில தாகத்துல அந்த வெகில அவர் படுற வேதனை மூச்சு விடாம அந்த கிரீடத்தை சுமந்துகிட்டு அவர் முகம்லாம் காயப்பட்டு ரத்தம் வேர்வெல்லாம் ஒழுகிக்கிட்டு அந்த ஈ கொசுவெல்லாம் அவர் கடிச்சுக்கிட்டு அவருடைய முகத்தை பாக்குற மாதிரியா இருக்கும். அவர் முகத்தை விட்டு நம்ம திருப்பிக்குவோம் இல்லையா? அப்படித்தான் அவருடைய முகம் இருந்துச்சு. அப்படித்தான் அவர் முகம் இருக்குன்னு தீர்க்க தரிசனத்துல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? ஐசாயில போட்டிருக்கு, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அவருடைய முகம் அவரை விரும்பத்தக்கதாகவும் இல்லை. அவருடைய முகத்தை பார்த்து நாம் அவர் வெறுத்து அவரை முகத்திலிருந்து நம்மை நம்ம முகத்தை திருப்பிக் கொண்டோம் அப்படின்னு போட்டு அப்படித்தான் அவர் முகம் இருக்கும்னு இந்த தீர்க்க தரிசனங்களை போட்டிருக்கு. இன்னொரு ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த 18 படிங்க, இந்த யோவான் 19:18.
அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரோட கூட வேறு இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள்.
இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு பேரை ஏன் அனுப்பணும் கூட, இயேசுவை அவமானப்படுத்தணும்னே அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, இயேசுவை கேவலப்படுத்த அந்த மாதிரி கிரிமினல். அந்த மூணு பேரும் நடந்து போகும்போது அங்க காண்டி நீங்க போய் பார்த்திருந்தீங்கன்னா அதுல மூணுலயும் மோசமான கிரிமினல் யாருன்னு நினைச்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்க பார்த்தோம்னா ஒன்னும் தெரியாம இயேசுவை தான் நினைச்சிருக்கணும். நடுவுல அடிச்சாங்களாம், ஏன்னா அவர் தான் லீடர்ன்ற மாதிரி இந்த கேங்குக்கு. அவர் எவ்வளவு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தணுமோ அதை செஞ்ச ஒரு காரியம். அவங்க எவ்வளவு கேவலப்படுத்தணும்னு செய்யறாங்க, ஆக்சுவலா அது ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுது. தீர்க்க தரிசனத்தை ஐசாயா 53 துன்மார்களோட அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக போட்டிருக்கு. உள்ள அதுல அதுல அழகா பார்க்கணும். யோவான் அந்த மூணு வசனத்தின் மூலமா நமக்கு என்ன காட்டுறாரு தெரியுங்களா, அவங்க எவ்வளவு அவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அவமானம் எல்லாம் அவமானம் இல்லப்பா, அதெல்லாம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுது. இட்ஸ் ஆல் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட காரியம், அவர் படிந்த அவமானத்தை தீர்க்க தரிசனமா மாத்திர. இது மாதிரியே நான் சொல்லிட்டே போலாம். இன்னொன்னு டைரக்டாவே அவர் சொல்றாரு பாருங்களேன், 23 யோவான்
போர்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள், அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள் இதை நாம் பிரியாமல் யாருக்கு வருவோம் என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள்.
இது என்னது, இது ஒரு துணி, அவருடைய துணி. இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஏன் கொடுக்கணும், சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு ஒரு வார்த்தையில விட்டுட்டு துணியை பத்தி ஒரு 5-6 வசனங்க. அவருக்கு ஒரு துணி இருந்துச்சு, அந்த துணியை நம்ம எல்லாம் பங்கு போட்டுக்குவோம்னு சொல்லி ஒரு துணி இருந்துச்சு, அதை கிழிக்கிறது வானா, பீஸ் பீஸா கிழிக்கிறது வானா, என்ன பண்ணுவோம், சீட்டு தாயம், தாயம்னு தெரியுங்களா, அவங்களுக்கு தாயம் ஆடுவோம் நம்ம. அது ஆடி யாருக்கு வருதோ அதை நம்ம எடுத்துக்குவோம். எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மடத்தனமா அந்த சோல்ஜர்ஸ் ஏதோ ஒரு கேஷுவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க கிழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த வசனம் பாருங்க,
என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவர்கள் இப்படி செய்தார்கள்.
அதுல இருக்கிற அதிசயத்தை நீங்க பாக்கணுங்க. இவங்க கேர்லெஸ்ஸா ஏதோ ஒண்ணு செஞ்சுகிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்காங்க, they are fulfilling prophecy. மேசியா இவர் தான் தெய்வம், சாட்சாத் கடவுள் என்றத நிறைவேற்றும்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு எவ்வளவு அவமானம் நடக்குதோ அந்த சிலுவையில பாக்குறோம். தீர்க்க தரிசனங்களா நிறைவேற்றுற தெய்வமாக யோவான் நமக்கு எடுத்து காமிக்கிறார். அது அந்த அந்த வஸ்திரத்தையும் எப்படி இருக்கு அந்த வஸ்திரம், 23 கிழியாமல் ஒரே அங்கியா இருக்கு. ஏன் இங்க போய் ஒரு ஃபேஷன் பத்தி சொல்றாரு, என்ன அந்த துணி என்ன மாதிரி இருந்தா நமக்கு என்ன, துணி ஒரு தையல் இல்லாம ஒரே மாதிரி இருக்கு. துணி என்ன என்னமா தைச்சிருந்தாங்க, ஒரு துணி ரொம்ப முக்கியமா, ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா, பழையற்பாடுல ஒரு ஆசாரியன் போடுற துணி கொஞ்சம் கூட இது இல்லாம, ஸ்டிச் இல்லாம, இது அப்படிதான் இருக்கணும், ஃபுல்லா இருக்கணும், ஒரு ஸ்டிச்சும் இல்லாம ஒரே துணியா இருக்கணும். இங்க பிரதான ஆசாரியர் அவரே பலி, அவரே ஆசாரியராக தொங்கி தேவனிடத்துல நம்மளை ஒப்புரவாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு பிரிட்ஜ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய துணி அப்படித்தான் இருக்கணும்ன்றது அங்க காமிக்கிறாருங்க. எப்படி ஒரு தீர்க்க தரிசனங்களை நிறைவேறதா காமிச்சு நமக்கு என்ன சொல்றாரு, இயேசுதான் தெய்வம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களா ஒன்னொன்னா ஏன் பாக்குறோம், பைபிள் எவ்வளவு நமக்கு தெரியுதுன்றதுக்கா, இல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா, அந்த சிலுவையில தொங்குறது வந்து தெய்வங்க, இட் இஸ் காட், சாட்சாத் தெய்வம் அங்க தொங்குறாரு. அதைத்தான் இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நமக்கு நிரூபிக்கிறது. அப்படி அவரை பாக்குறோமா, உலகத்தை உண்டாக்குன கடவுள் அங்க தொங்குறார், 332 தீர்க்க தரிசனங்கள், ஆயிரக்கணக்கான டைப்ஸ் ஆன பழையற்பாடு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றிக்கிட்டு அங்க தொங்குறாருங்க. இஸ் காட். நம்ம கண்களை திறந்து அவரை கடவுளா பார்க்கணும். சிலுவையில தொங்குறது தெய்வமாக அவர் தொங்குறதா நம்ம பார்க்கணும். அதை அவ்வளவு சீரியஸா நம்ம பார்க்கிறோமா? சீரியஸா பார்க்க தெரியும். சாதாரணப்பட்டவர் இல்ல சிலுவையில தொங்குனவர். இஸ் காட். அதைத்தான் அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நமக்கு காமிக்குது. நம்ம எப்படி பார்க்கிறோம் இயேசுவை சிலுவையில பார்க்கும்போது? யோவா நமக்கு அப்படிதான் காட்டுறாரு, ஒரு தெய்வமாக ஒரு கடவுளாக அவர் காட்டுறாரு. அதை நம்ம சீரியஸா பார்த்தோம்னா, உண்மையாவே சீரியஸா பார்த்தோம்னா, உடனே மனம் திரும்பி அவர் காலில் தான் விழுவோம். தெய்வமே இந்த மாதிரி என்னுடைய பாவங்களுக்காக நீ அனுபவித்தீரான். ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த சோல்ஜர்ஸ் எப்படி இருந்தாங்க? சரித்திரத்துல உச்சகட்ட மீட்பின் நிகழ்ச்சி நடக்குது அவங்களுக்கு மேல, அது கீழே உட்காந்து தாயம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு கேர்லெஸ், எவ்வளவு ஒரு இன்டிஃபரன்ஸ் பாருங்களேன். அவங்க தாயம் ஆடிக்கிட்டு தீர தரிசனத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க, அதை கூட உணராம இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கடவுள் அங்க சிலுவையில செத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம பாவங்களுக்காக, நம்ம பாவங்களை சுமந்து செத்துக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம முதல்ல பார்க்க கத்துக்கணும். முதலாவது பாடம் என்ன பாக்குறோம்? சிலுவையில இருக்கிறது யாரு? கடவுளுங்க, சாட்சாத் கடவுள். நூற்றுக்கணக்க அவர் எவ்வளவு அவமானத்தை பாக்குறோமோ அது அவமானமா நம்ம காமிக்கல, அதெல்லாம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதா யோவான் நம்ம காமிக்கிறார். சரி, அடுத்த பாடத்தை நம்ம பார்ப்போம். அவருடைய சிலுவை பாதை, இங்க வந்து அவர் சேர்ந்தது, அவருடைய பாதையில அவர் ரெண்டு பேரை சந்திக்கிறாரு. நம்ம லூக்காவில் எடுத்துக்குவோம். லூக்கா 23:26 வசனம்.
அவர்கள் இயேசுவை கொண்டு போய்த போது நாட்டிலிருந்து வரைந்த சிறனே ஊரானிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவர் மேல் வைத்தார்கள்.
படிங்க, தொடர்ந்து 31 வரைக்கும்.
திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகளாயின்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் வட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார்.
சரி, அந்த சிலுவை பாதைக்கு நம்ம போய் பார்க்கணும். நம்முடைய கற்பனையில போய் பார்க்கணும். அவர் சிலுவைய பிலாத்து ஒப்பு கொடுத்த பிறகு அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு அவர் போகிற ஒரு காட்சி நம்ம காண்டி அந்த நாள்ல எருசலேம்ல போய் பார்த்தோம்னா, அவர் சுமந்துகிட்டு போறத நம்ம பார்க்கிறோம். அது போறத பார்க்கும்போது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இயேசு கடைசியாக சாப்பிட்டது வந்து அந்த 13 அதிகாரத்துல அந்த சீசரோடு பஸ்கா பண்டிகை கொண்டாடினார் இல்லைங்களா? அப்பதான் அவர் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கெச்சமனு அகோரம், வேர்வு, டென்ஷன், பிளட் எல்லாம் ஸ்வெட்டா போச்சு, அதெல்லாம் பாக்குறோம். பார்த்துட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் நைட் எல்லாம் படாத பாடுபடுத்தி அவரை அடிச்சு துப்பி காலையில பிள்ளாத்துக்கிட்ட கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்கிருந்து ஏறதுகிட்ட திருப்பி ஏறதுல இருந்து பிள்ளாத்துக்கிட்ட அதுக்கப்புறம் அவரை நிக்க வச்சு அவரை வாரநாள் அடிச்சாங்க. அது வாரநாள் அடிக்கிறது வந்து உயிர் எடுத்துரும் மனுஷன். நிறைய பேர் அங்கேயே செத்துருவாங்க ஷாக்ல. அந்த மாதிரி ஒரு அகோரத்தை அனுபவிச்சு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் இருக்கிற மாதிரி அவர் உடம்போது அவர் இன்னுமே நிக்கிறதே கஷ்டம் இல்லைங்களா? கொஞ்சம் நின்றுகிறதே தடுமாறித்தான் நிக்க முடியும். அவர் இன்னும் நடந்து வேற போகணும். வெறும் நடந்து மாத்திரம் இல்ல, அந்த சிலுவையை சுமந்துகிட்டு 75 kg சிலுவை அவர் உடம்பெல்லாம் தாங்கணும் இல்லையா? அந்த உட்டு சின்ன உட்டா கொடுப்பாங்க, அவர் உடம்ப தாங்குற மாதிரி உட்டு அது பேர் பண்ணிட்டு போகணும். அது பேர் பண்ணிட்டு போகும்போது அவர்னால தாங்க முடியல, அது தூக்கிட்டு போக முடியல. அவர்னால வழியில போறாரு, அந்த சிலுவை பாதையில தடுமாறிட்டு போறாரு. அதை நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். தடுமாறிக்கிட்டு அந்த வழியில போகும்போது அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப அவசரமா இருக்காங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப அவசரமா செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பிரதான ஆசாரியெல்லாம் மூச்சை புடிச்சுக்கிட்டு செய்யறாங்க. எவ்வளவு அவசரமா செய்வாங்க யோசிச்சு பாருங்க. இதை செஞ்சு முடிச்சிடணும், ஏன்னா தப்பிச்சுட்டு அது ஏதாவது ஆச்சுன்னா இவங்களை ஒழிச்சு கட்டி தான் இவங்க போய் அங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். அதுக்கு அவசர அவசரமா தள்ளிட்டு போறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வேகமா நடந்து போறாங்க. அவரு கூட இவருனால நடக்க முடியல, சிலுவை துமந்துக்கிட்டு நடக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு சிரேனே பட்டணத்தான் சீமோன், இன்னொரு சீமோன் இருந்தார். அவர் எங்க போனாருன்னு தெரியல. பேதுரு, சீமோன் பேதுரு, அவர் எங்க போனாருன்னு தெரியல. மறுதலிச்சுட்டு எங்கேயோ போயிட்டார். இவர் யாரோ வேற சீமோன், ஒரு ஆப்பிரிக்கா சிரேனேன்றது ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர், ஒரு பிளாக் மேன். அவர் வர்றார், அவர் வந்து அவர் வரும்போது அவர் மார்க்ல அவரை பத்தி என்ன போட்டிருக்குன்னா, அலெக்சாண்டர் ரூஃபஸ் உடைய தகப்பன் அவர் போட்டிருக்கு. அலெக்சாண்டர் ரூஃபஸ் வந்து புதிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ரொம்ப முக்கியமான விசுவாசிங்க. பவுல் கூட ரூஃபஸ் உடைய தாய் என்னுடைய தாய் மாதிரி என்னை பாத்துக்கிட்டாங்கன்றாங்க. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இந்த மனுஷன் இந்த சிலுவை சுமந்த பிறகு அவனும் அவன் குடும்பமே முழு கிறிஸ்தவர்களா மாறிவிட்டான். அவனை பிடிச்சி அவன் மேல இந்த சிலுவையை வைக்கிறாங்க, நீ சுமந்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் மேல இந்த சிலுவை இயேசு முன்னாடி போறாரு. இவர் சிலுவையை சுமந்துகிட்டு வராங்க. அவரு ஒருத்தரை மீட் பண்றோம் அந்த பாதையில. ரெண்டாவது ஒருத்தரை மீட் பண்றோம் 27வது வசனத்துல படிங்க. திரள் கூட்டமான ஜனங்கள் ஏன் இவங்கெல்லாம் வராங்க? ஒரு வேடிக்கை பாக்குறது தான். நிறைய பேர் வர்றது இல்லைங்களா வேடிக்கை பாக்குறதுக்கு, ஏதாவது நடக்கும் அந்த மாதிரி வேடிக்கை பாக்குறதுக்கு இந்த ஜனங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோடு சில ஸ்திரீகள் என்ன பண்றாங்களா, புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு அந்த ரத்தம் சொத்திக்கிட்டு உடம்பெல்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு அதை எடுத்துட்டு போகும்போது அந்த சிரேனை ஊரான சீமோன் கிட்ட அந்த சிலுவை வைக்க அதெல்லாம் பார்த்து பெண்கள் ஒரு மாதிரி ஒரு டெண்டர் இல்லையா, அவங்க ரொம்ப தாங்க முடியாது சில காரியங்கள், அது பார்க்க முடியாம அழுகுறாங்களாம் பயங்கரமா. அவங்க அழுகுறது வந்து அப்படி அழுகுறது இல்ல, ஏதோ அழுகுறது காட்டாத மாதிரி புலம்பி அழுகுறாங்களாம். ரொம்ப நேசிச்சவங்க செத்துட்டாங்கன்னா எப்படி அழுவாங்க, இருதயமே உடைஞ்சு போச்சுன்னா எப்படி கூக்குற, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இவங்க சத்தம் தான் பெருசா கேட்குது, அந்த மாதிரி மார்படிச்சுக்கிட்டு கத்தி அலறாங்க, அழுகுறாங்க, கூக்குறாங்க. ஏசு அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கற, திரும்பி பார்த்து அந்த மாட்சிமையான கர்த்தருடைய சுயநலமே இல்லாத குணத்தை நம்ம பார்க்கறோம். அவருக்கு எவ்வளவு வேதனை, அவருக்கு எவ்வளவு கஷ்டம், என்ன கொடுமை அனுபவிக்கிறாரு, அவர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுங்களா, இவங்களுக்கு வரப்போற கஷ்டத்தை நினைச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன திரும்பி என்ன சொல்றாரு,
என்ன
ஒரு வார்த்தைகள் பாருங்களேன், அவருக்கு அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு போறாரு, நடக்க கூட முடியல, வேற ஹெல்ப் பண்றாரு, சுயநலமே இல்லாத மகிமையான கடவுளை பாக்குறாங்க. எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காக அழுவுங்க. ஏன் உங்க புருஷருங்க சொன்ன வார்த்தைகள் இன்னமும் காதுல ஒலிக்குது. என்ன சொன்னாங்க, அவருடைய ரத்த பலி எங்கள் மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் வரட்டும் அப்படின்னாங்க. அந்த சாபம் அவங்களுக்கு வந்தே வரும், கடவுளுடைய கோபாக்கின அவங்களுக்கு வந்தே வரும், அதுக்காக அழுவுங்க. ஏன்னா எபிரேயர் பெண்கள் நீங்க, கடவுள் உங்களுக்கு உடன்படிக்கையில் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, உங்க கர்ப்பங்கள் நிறைந்து நிறைய பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கும்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு நாள் வரப்போது எப்படி ஆகப்போது தெரியுமா, படிங்க,
மகடைகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் படாத முறைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும்.
அந்த மாதிரி ஒரு கொடுமையான நாட்கள் உங்களுக்கு வரப்போகுது. எந்த அளவுக்கு கடவுளுடைய உக்கிர கோபாக்கின உங்க மேல கொட்டப்பட போகுதுன்னா, மலைகளை பார்த்து எங்களை வந்து நசுக்கிடுங்க, குன்றுகளை பார்த்து எங்களை மறைத்து கொள்ளுங்கன்னு கதற ஒரு நாட்கள் உங்களுக்கு வரப்போகுது. அதுக்காக உங்களுக்காக அழுவுங்க, எனக்காக அழுவாதீங்க. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தா பட்ட மரத்துக்கு என்னை செய்வார்கள். அதான் அவர் சொல்றது. பச்சை மரம் யாரு, கிறிஸ்து. உயிர் இருக்கிறவர் அவர் தான், ஒரு சந்தேகமும் இல்லாம தேவகுமாரன் நிரூபித்து கனி கொடுக்கிறவர் அவர் தான். உயிர் இருக்கிறவர், ஒரு நிரபராதி, ஒரு பாவம் செய்யாதவர். மற்றவங்களுடைய பாவத்தை அவர் சுமந்துகிட்டு போகும்போதே கடவுள் இந்த அளவுக்கு அவருக்கு கோபாக்கினை காட்டுறாருன்னா, மறுபடியும் பிறக்காத பாவிகளா இருக்கிற உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு கோபாக்கின காட்டுவார். அதான் அவர் சொல்றது, பச்சை மரம் நான், எவ்வளவு கனி கொடுத்து எவ்வளவு மாதிரி இது தேவனா இருக்கிற நான் வந்து மற்றவங்க பாவத்தை சுமந்துகிட்டு போகும்போது எனக்கே இவ்வளவு வேதனை வருதுன்னா, நீங்க என்ன பார்த்து அழுவுறதுல பிரயோஜனம் இல்ல, நீங்க மறுபடியும் பிறக்காத கனி கொடுக்காத உங்களுக்கு எவ்வளவு தண்டனை வரப்போகுதுன்னு யோசிச்சுப்பாரு. அதைத்தான், உங்களுக்காக அழுவுங்க. உங்களுக்காக என்னையே இப்படி இழுத்துக்கிட்டு போறாங்கன்னா நரகத்துக்கு உங்களை எப்படி இழுத்துட்டு போவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் அவர் சொல்றது, எனக்கே இப்படின்னா நான் போய் கத்த போறேன், பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்ன்னு கத்த போறேன், நீங்க என்ன கத்த போறீங்க நரகத்துல, யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றது, என்ன வாரினால அந்த மாதிரி அடிச்சாங்கன்னா அவருடைய 10 கற்பனைகள் வாரா மாறி உங்களை என்ன மாதிரி அடிக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு இவ்வளவு அவமானம், சாதாரணப்பட்ட அவமானமா? பச்சை மரம் நான், என்னைய துப்பி இந்த அளவுக்கு அவமானம்னா என்ன அவமானம் உங்களுக்கு ஏற்படும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். பட்டை மரம் நீங்க, அதுதான் அவர் சொல்றது. அந்த சிலுவையில இயேசுப்பட்ட பாடு வந்து நம்மளால விவரிக்கவே முடியாதுங்க, எந்த மனுஷனால விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் பாடுபட்டிருக்கும் போது அதே மாதிரி தாங்க, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கலன்னா, கிறிஸ்துவ நம்பி விசுவாசிக்கலன்னா, அவனுக்கு வரக்கூடிய தண்டனை வேதனை வந்து கொஞ்சம் கூட விவரிக்கவே முடியாது, சொல்லவே முடியாதுங்க. கடல் மாதிரி வியாகுலம் வேதனை காத்துக்கிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவ காண்டி நீங்க நம்பாம இருந்தா பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி தெரியுமா ஆரம்பிப்போம், அதனோட ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா? ஸ்டார்டிங் எப்படி தான் ஸ்டார்ட் ஆகும்? நீங்க ஒரு ஜபம் பண்ணுவீங்களா? என்ன ஜபம் தெரியுமா? மலைங்கிட்ட பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே தான், மலைகளே எங்களை வந்து மூடிக்கோன்றதுல தான் அந்த ஜபம் ஆரம்பிக்குமா? என்ன மாதிரி தண்டனை இருக்கும், என்ன மாதிரி வியாகுலம் இருக்கும், அதுக்காக ஏங்குவீங்களா? மலைகள் வந்து மூடிக்கும். சரி, நம்ம இதை முடிப்போம். சில பயன்பாடுக்கு பார்த்துட்டு, கிறிஸ்து பிலாத்தினால ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும். உன்னால பார்க்க முடியுதா? கொல்கத்தா பாதையில அவர் நடந்து போயிட்டு இருக்கார். அதைத்தான் இந்த வசனங்கள் நம்ம காமிக்குது. இந்த பாதையில அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு காயம், முகமெல்லாம் காயம், எச்சியோடு முகத்துல எல்லாம் எச்சி, அந்த ரத்தம்லாம் சொட்டிக்கிட்டு அவர் போறாரு. நான் சொன்ன மாதிரி ஒருவேளை எருசலேம்ல ஒரு விசிட்டரா நம்ம அன்னைக்கு போயிருந்தோம்னா, அந்த காட்சியை பார்த்திருந்தோம்னா, ஒண்ணுமே தெரியாம பார்த்திருந்தோம்னா, ரொம்ப கொடுமையா பெரிய கிரிமினல் யாருன்னு நினைச்சிருப்போம்? இயேசுவை தான் நினைச்சிருப்போம். மத்த ரெண்டு பேரும் நல்லா போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சிலுவை தூக்குறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. இவரை தான் பார்க்கறோம், சிலுவை தூக்கிட்டு போறார் தடுமாறிக்கிட்டு. அந்த சீமோன் வந்து அந்த சிலுவையை தன்னுடைய சார்பில் சுமக்கிறத நீங்க உன்னால பார்க்க முடியுதா? அந்த பெண்கள் அவருக்காக கதறி அழுவுறத உன்னால பார்க்க முடியுதா? இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறோம்? இந்த காரியத்துக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? மூணு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலாவது இதுல என்ன பார்க்கிறோம்னா, தெய்வத்தின் தேவகுமாரனுடைய நித்திய அன்பை நம்ம இதுல பார்க்கணும். The eternal love of God. ஏங்க அவர் அந்த பாதையில நடந்து போகணும்? ஒரு பாட்டு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, எங்கே சுமந்து போறீர்? நீ ஒரு தப்பும் பண்ணலையே, எங்க போற சுமந்துகிட்டு? ஏன் நீ போற? ஏன் ஒரு காலை எடுத்து வைக்கிற? அந்த கொல்கத்தா பாதையில இருக்கிற ஒவ்வொரு கல்லும் தேவகுமாரனுடைய அன்பை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கும். நம்ம பார்க்க முடியுதா? எங்க போறாரு அவரு? ஏன் அவர் போகணும்? அவர்னால அங்கேயே செத்துருக்க முடியாது, உயிரை விட்டுருக்க முடியாது. ஏன் அந்த உயிரை பிடிச்சுக்கிட்டு அவர் போறாரு? இல்லைன்னா தப்பிச்சிருக்க முடியாது. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு அடி அடிச்சு தப்பிச்சிருக்க முடியாது. இல்லையே, ஏன் அந்த சிலுவை அவர் சுமந்துகிட்டு போறார்? இதுல தான் நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரே ஒரு காரணம் தாங்க. அவர் அந்த இன்னொரு படி எடுத்து வச்சு அந்த சிலுவையை சுமந்துகிட்டு போறதுக்கு ஒரே ஒரு காரணம், எங்கே போறீர், ஏன் போறீர் சிலுவையை சுமந்துகிட்டு? ஏன் தெரியுமா? உன்னுடைய பாவத்தை நிவாரணம் செய்யறதுக்கு தான் போறேன், உனக்காக தான் போறேன். இதுல தான் இந்த பிஹோல்டு தேவனுடைய அன்பு, தம்முடையவர்களை அன்பு வைத்தபடியே முடிவு வரியந்தமும் அன்பு வைத்தார். கடைசி வரைக்கும் அவங்கள நேசிச்சார். அவருக்கு என்ன வியாகுலம் வந்தாலும் அங்கேயே அவரு எஸ்கேப் ஆயிருக்கலாம், அவங்களே முடிவு பரியந்தம் அன்பு தான் காமிச்சார். அந்த அன்பை நம்ம பார்க்கிறோம். தேவகுமாரனுடைய எல்லையற்ற மாறாத நித்திய அன்பை நம்ம இங்கதாங்க பார்க்கிறோம். அவர் சுமந்துகிட்டு போறார் அந்த அன்பு, சிலுவையை நமக்காக சுமந்துட்டு போற அந்த பாக்குற அந்த காட்சி, அந்த பெண்கள்னால தாங்க முடியல. அங்க இருந்த கல்லுகளே உருகி இருக்கும் அந்த காட்சியை பார்த்து. நம்ம அந்த காட்சியை எப்படி பார்க்கறோம்? நம்ம அந்த காட்சியை எப்படி பார்க்கறோம்? நாம் இதுதான் அன்பு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு என்னதென்று அறிகிறோம். இதுதாங்க அன்பு, the love of God, கடவுளுடைய அன்பு. நாம் பாவிகளாயிருந்த போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதோ தேவனுடைய அன்பை பாருங்கள். நம்ம எதோ பத்தி யோசிச்சு எவ்வளோ நேரம் யோசிக்கிறோம். நீங்க ஒருவேளை வீட்டுக்கு போய் இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்க. அவர் ஏன் அப்படி போகணும்? ஏன் ஒரு படி எடுத்து வச்சு போகணும்? தேவனுடைய அன்பை கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க. இதுல பாக்குறோம் தேவனுடைய அன்பு. ரெண்டாவதாக, அந்த தேவனுடைய அன்பை நான் எப்படி அனுபவிப்பது, நான் எப்படி பெறுவது? இயேசு கிறிஸ்து சிலுவையில வாங்கின பலன்கள் என் மேல எப்படி பலிக்கும், அவர் வாங்கின அந்த நன்மைகள் என் மேல எப்படி பலிக்கும்னா, அது அழகா அந்த சிரேனே பட்டணத்தான் சைமன்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு படமாக பார்க்கிறோம். என்ன படமாக பார்க்கிறோம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால இருந்து வந்த அந்த சைமன் வந்து இதுவரைக்கும் எப்படி இருந்தான் தெரியல, இதுவரைக்கும் அவன் என்ன பாவத்தை செஞ்சான்னு தெரியல, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், எங்க இருந்தான், இது வரைக்கும் இயேசுக்கும் அவனுக்கும் இருக்கிற சம்பந்தம் நமக்கு தெரியல. ஆனா இந்த நாள்ல இருந்து முழு உலகம் முடிகிற வரைக்கும் நித்தியத்துக்கெல்லாம் அவன் எப்படி தெரியப்படுவ போறான் தெரியுங்களா, இயேசுடைய சிலுவையில அவன் இணைக்கப்பட்டவனாகத்தான் காணப்பட போறான் இல்லைங்களா. இயேசுடைய சிலுவையில அவன் ஒன்றாயிட்டான், அவன் ஒன்னா இயேசுடைய இயேசுவோடு சிலுவையை சுமந்தவனா மாறிவிட்டான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒருவேளை குற்றமில்லாத கொஞ்சம் கூட பாவம் செய்யாத அந்த இயேசு, அந்த இயேசு கிட்ட இருந்து அவன் வந்து சிலுவையை வாங்கிக்கிட்டான், வாங்கி அவன் கொஞ்ச நேரம் சுமந்துகிட்டு அவன் போனான், போய் இயேசுக்காக அந்த சிலுவை திருப்பி கொடுத்தான்னு பாக்குறோம். அவன் கிறிஸ்தவனா மாறின பிறகு அந்த சைமன் அவன் அந்த காட்சியை திரும்பி பார்த்திருக்கும் போது அவன் அழகா சுவிசேஷத்தை பார்த்திருப்பாங்க. இதாங்க சுவிசேஷம், என்ன தெரியுங்களா, அழகா பார்த்திருப்பான் அந்த சிலுவை அவர்கிட்ட இருந்து வாங்கின நானு. அவரு நிரபராதி, ஒரு பாவமும் செய்யாதவரு, பாவி யாரு, நான் தான் பாவி, கடவுளுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக சபிக்கப்பட்ட பாவி, நான் தான் பாவி. அந்த சிலுவை அவர்கிட்ட இருந்து வாங்கினது நான் கீழே அவருக்கு திருப்பியா கொடுத்திருக்க கூடாது, என்ன கூட்டு போய் என்னதான் சிலுவையில அறிஞ்சிருக்கணும், ஆனா அந்த கல்கத்தாக்கு போய் அந்த சிலுவையை அவர் மேல போட்டு எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதான் சுவிசேஷம், என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். நான் பாவி, எனக்கு வந்திருக்கணும் அந்த துப்பு, எனக்கு வந்திருக்கணும் அந்த அடி, எனக்கு வந்திருக்கணும் அந்த உத, எனக்கு வந்திருக்கணும் அந்த சிலுவை, என் சிலுவையை அவர் சுமந்தார். அதான் அந்த சுவிசேஷம். அதை நம்புகிறவங்களுக்கு தான் இயேசு சிலுவையில வாங்கின பலன்கள் அவங்க மேல பலிக்குது. தட் இஸ் த காஸ்பல். அந்த சிரேனா பட்டணத்தார்கிட்ட நம்ம பார்க்கணும், உங்களுடைய உறவு என்ன, இயேசுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு நீங்க கேட்டு பார்க்கணும், என்ன உறவுல இருக்கிறோம். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவனா, நான் சின்ன வயசுலயே ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, இப்படித்தான் இயேசுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்றது, இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டாருங்க இல்லைங்களா, இயேசுடைய செர்மன்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இல்ல இயேசுவை பத்தி கேட்கறதுக்கு பைபிளா நான் படிக்கிறேங்க, சபைக்கு நான் வரேங்க, அதெல்லாம் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் உங்களை ரட்சிக்க போறது இல்ல. இயேசுடைய சிலுவையில நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா, அது ஒண்ணுதாங்க உங்களை ரட்சிக்க முடியும். இயேசுடைய சிலுவையில நீங்க பாவி, நான் ஒரு பாவி, எனக்காக என் பாவத்தை சுமந்து என்னுடைய இடத்த அவர் எடுத்துக்கிட்டாருன்னு என்னைக்கு பாக்குறீங்களோ அதுக்கு தான், அதுதான் ரட்சிப்பு கொண்டு வரும், வேற எதுவுமே ரட்சிப்பு கொண்டு வராது, அதெல்லாம் ரட்சிப்புக்கு அப்புறம் நடக்கிறது. புரியுதுங்களா, ஒரு ரட்சிப்பின் உறவு இயேசுகிட்ட நமக்கு எப்போ ஏற்படுதுன்னா, இயேசுடைய சிலுவையில உங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்களா, உங்களை நீங்க இணைத்துக் கொண்டீங்களா, அதுதாங்க ரட்சிப்பை கொடுக்க முடியும். உங்களுக்கு அந்த அவமானம் வரணும், உங்களுக்கு அந்த அடி வரணும், துப்பு வரணும், அந்த இடத்த அவர் எடுத்துக்கிட்டாரு. இத மௌனமா இருந்து நித்திய தேவகுமாரனுடைய மாறாத அன்பை நம்ம பார்க்கணுங்க, பார்த்து அவரை பார்க்கணும். ஒருவேளை இந்த காட்சி முடிச்சிருவோம் இன்னும் 5 நிமிஷத்துல, அந்த அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வரலன்னு வச்சுக்குவோம், அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வரல, இயேசுடைய அன்பு நம்மள பார்க்க முடியல, நம்மளை மனம் திரும்பி இயேசு எனக்காக என் இடத்த எடுத்துக்கிட்டாரேன்னு சாஷ்டாங்கமா விழுந்து அவரு தெய்வம்யா, தெய்வம் எனக்காக செத்துருக்கியா, இதை விட என்னையா பெருமை வேண்டியது இருக்குன்னு நம்மள முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே என்ன மன்னிச்சிரும், என் இடத்த நீ எடுத்துக்கிட்டீரேன்னு அவர்கிட்ட நம்ம காலில் விழுவ நம்மள வைக்கலன்னா, அந்த இயேசுடைய பலன்கள் நம்ம வாழ்க்கையில பலிக்கலன்னா, நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா, இயேசுவை பார்த்து அழுவுறத நிறுத்திடுங்க. இன்னமே அழுவ வேண்டியது உங்களுக்காக நீங்க அழுவணும், உங்களுடைய நிலையை குறித்து நீங்க அழுவணுங்க. ஏன்னா உங்களுக்கு வரப்போற தண்டனை வந்து இயேசு அதான் சொல்ற, பயங்கரமான தண்டனை உங்களுக்கு வரப்போகுது. இயேசுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கியங்களை உள்ளவெல்லாம் நிறைவேறாமல் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வேத வாக்கியங்கள் உள்ள சிறு எழுத்தும் நிறைவேறாமல் ஒளிந்து போகாதுன்னு இருக்க, மலைகள் வந்து உங்க மேல விழுந்து உங்களை நசுக்கும் படிக்க ஒரு நாள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு போட்டிருக்குன்னா அதை நிறைவேறாம போகுமா, நீங்க எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு நடக்க போற பயங்கரம் பெரிய பயங்கரம், பயங்கரமான பயங்கரம் நடக்க போகுது. இயேசுவை காண்டி நம்பி மனம் திரும்பி இயேசுவோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லாம இருந்துச்சுன்னா பெரிய பயங்கரம் உங்களுக்கு வரப்போகுது. இயேசு சிலுவையில வந்து மறைந்து கொள்ளுங்க, இயேசு சிலுவையில உங்களை இணைத்து கொள்ளுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பயங்கரம் வரப்போகுதுங்க. இயேசு உங்களுக்காக அழுவுங்க, உங்களுக்காக அழுவணும். நீங்க பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள், என்ன செய்வார்கள் சொல்லல, என்ன செய்ய மாட்டார்கள். அது எப்படி ஆரம்பிக்கும், மலைகளை பார்த்து எங்கள் மேல் உழுவுங்கன்றதுல இருந்து ஆரம்பிக்கும். என்ன பயங்கரம், ரெண்டாவது மரணம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, நரகம்னா என்னன்னு தெரியுமா, அதெல்லாம் வரப்போகுது. இயேசு கிட்ட வந்துருங்க, இயேசுவை நம்பி வந்துருங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க ஒரே ரெண்டு காரியத்துக்காக நம்ம அழுவுனங்க இந்த காட்சியை பார்த்து. ஒன்னு, இயேசு இவ்வளவு பாடுபட்டாரேன்னு அழுவுறது பிரயோஜனம் இல்ல, என் பாவ இயேசுவை இவ்வளவு பாடுபட்ட வச்சுச்சேன்னு அழுவும். இதெல்லாம் செய்ய வச்சது என்னங்க, என் பாவம், என்னுடைய பாவம், என்னுடைய அகோரம், என் பாவம் தானே என் ரட்சகரை இவ்வளவு செஞ்சுச்சேன்னு அழுது அந்த பாவத்தை வெறுக்க கத்துக்கணும், இயேசுவை நேசிக்க கத்துக்கணும். ரெண்டாவதாக நம்ம அழுவ வேண்டியது எதுக்கு தெரியுமா, இன்னும் மறுபடியும் பிறக்காத நம்முடைய பிள்ளைங்க, புருஷருங்க, நண்பருங்க, சிநேகிதருங்க, அவங்களுக்காக நம்ம அழுவணுங்க. ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு அவங்களுக்கு வரப்போற பயங்கரம் என்னன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்காக நம்ம அழுவோம், நம்ம அழுவுறோமா, ஆத்ம பாரத்தோடு அழுவுறோமா, அழுவணும் நம்ம. எனக்காக அழுவாதீங்க, இயேசுக்காக நம்ம அழுது ஒழுங்க. அவர் என்ன விரும்புறாரு தெரியுமா, நீ மனம் திரும்பாம இருந்தா உனக்காக அழு, நீ மனம் திரும்பி இருந்தீன்னா உன் பாவத்துக்காக அழு, மற்றவங்களுக்காக அழு இன்னும். ஏன்னா இயேசு அவங்க பாவத்தை இயேசு சுமக்கலன்னா அவங்க சுமக்க போறாங்க, பட்ட மரமா சுமக்க போறாங்க, என்ன கோரம் அவங்களுக்கு வரப்போகுது. அதுக்காக அவங்களுக்காக நம்ம அழுவணும், ஆத்மாக்களுக்காக நம்ம அழுவணும். இயேசு சிலுவை பாதையை பார்த்து நம்ம மனசுல இது என்ன செய்ய போகுதுன்றதான் நம்ம நினைச்சுக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை செய்யணும், நம்மள அழுவதான் வைக்கணும். அர்த்தம் இல்லாம அழுவுறது இல்ல, நம்ம பாவத்துக்காகவும் மறுபடியும் பிறக்காத இன்னும் மனம் திரும்பாதவர்களுக்காக அழுவ வைக்கணும். தேவன் தான் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஜெபம் செய்வோம்.